தாவீது ராஜா அப்படி சொல்லுகிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதப்பா, உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதப்பா, உடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறான். ஓ மான்களை போல நான் ஓடி வருகிறான். உம்முடைய இன்ப பிரசன்னம் எனக்கு போதுமானதாண்டவர, துன்பங்கள் தீரங்கள் வேதனைகள் மத்தியிலே ஆண்டவர, உம்முடைய சமூகம் எனக்கு இன்பமானதாண்டவர. அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார் அல்லவா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய சமூகம் எமக்கு சந்தோஷமானது, அது எங்களுக்கு இன்பமானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவனுடைய சமூகத்தை குறித்து அநேக தடவை அவர் விவரித்திருக்கிறார். அதை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகம் என்று சொல்லி சொன்னால் தாவீது ராஜாவுக்கு போதுமானதாக இருக்கிறது. யுத்தத்தின் வெற்றியிலையும் தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷன், யுத்தத்தின் தோல்வியிலையும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷன் தாவீது ராஜா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய சமூகத்தை அவன் நேசித்தபடியினாலவோ என்னவோ, அவன் தேவனுடைய இருதயத்தில் இடத்தை பிடித்த ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இல்லையா. ஆகையினாலே எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் தேவ சமூகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. அதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கிறார், அல்லாவிட்டால் ஒப்பாக உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தேவனுடைய சமூகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா 17வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா 17வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7-8 வாசியுங்கள். 7வது 8வது வசனம்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன்
பாக்கியவான்.
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்,
கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது,
வாய்க்கால்கள் ஓரமாக வேலிகளை விடுகிறவனும்,
உஷ்டம் வருகிறதை காணாமல்,
உஷ்டம் வருகிறது வெயில் வருகிறதை காணாமல்,
இலை பச்சையாய் இருக்கிறதும்,
இலை பச்சையாய் இருக்கிறதும்,
மழை தாட்சியான வருஷத்திலும்,
மழை இல்லாத காலத்திலையும்,
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது மரத்தை
போல, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் எந்த மரம் தெரியுமா? அது நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரமா. ஆச்சரியம் எனக்கு என்ன தெரியுமா, வெயிலையே காணாத மரம், மழையே காணாத மரம், வருத்தம் கூட வராத அந்த மரத்துக்கு வருத்தம் கூட வராது. ஆனா என்ன செய்யும்? கனி கொடுக்கும். ஆனா என்ன செய்யும்? கனி கொடுக்கும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவன் நீரூ தண்டையிலே நம்முடைய வேர்களை விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நீரூ தண்டையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேக மலையிலே நாம் உண்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து கணக்க பார்க்கலாம் பாருங்க. தேவன் தன்னுடைய தோட்டத்தை குறித்து சில இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். தன் தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள் புஷ்டி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே இந்த நீரூட்டண்டையிலே தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவன் அது இல்லாம என்னாலும் உன்னாலும் தேவனுக்கு கனி கொடுக்க முடியவே முடியாது. ஏன் என்று சொல்லிச்சுன்னால் அது ஆவியின் கனி என்று சொல்லி தொடங்குகிறது. அது தேவ ஆவியானவரிடத்தில் இருந்து புறப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஜீவ நதியண்டையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 49:22 வாசிங்கள்.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
திருப்பி வாசிங்கதை.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
அதன் கொடிகள் எங்கேயும் சுவரின் மேல படருமா? கொடியை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கொடியுள்ள ஒரு செடியை அவர்கள் வைப்பார்கள், அதை படருவதற்கும் பக்கத்துல ஊறியதை ஏற்படுத்துவார்கள், வேலி கட்டி விடுவார்கள், இல்லையோ ஒரு மரத்திலேயாவது தாவண்டு சொல்லி விடுவார்கள், ஏதாவது ஒன்று பண்ணுவார்கள். ஏன்னு அது படர வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அதனாலேதான் அவர்கள் நாட்டுகிறார்கள் இல்லையா. ஆகினாலே யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு கனி தருகிற செடி மாத்திரம் அல்ல, அவன் படருகிற செடியாக இருக்கிறான். அதுக்கும் அவன் செடிமா நீரூட்டண்டையில நாட்டப்பட்டு படருகிறவனாக இருக்கிறான். பாருங்க, நாம் எல்லாரும் சில வேளைகளில் நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் படர வேண்டியது அவசியமாமே. நாம் படராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. செடி நாட்டப்பட்ட விதத்தில் அப்படியே இருந்துன்னு சொல்லிச்சுனால் அதுல பிரயோசனம் இல்ல. பாருங்க, அது வளர்ந்து அது படர்ந்து அது கனிகளை கொடுக்கிறதா இருக்க வேண்டியது தேவ பார்வையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இதுல கனி கொடுக்கிற மரங்களை குறித்து நான் அநேக தடவை பார்த்திருக்கிறேன். என்றாலும் பின்னுக்கு நாட்கள் வந்தால் இதை தொடர்ந்து அதை பேச நான் விரும்புகிறேன். ஆகினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், தேவ ஆவியானவருடைய கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிச்சுனால், ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்வு நமக்கு முக்கியம், ஆவியானவருடைய தொடர்பு நமக்கு முக்கியம், ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு முக்கியம், ஆவியானவர்கள் நம்மளை கொண்டு செல். நீங்கள் புதிய பாட்டு ஊழியத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு வழிநடத்தினார். பாருங்க, கொண்டு சென்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை கூட ஆவியானவர் வழிநடத்தி சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு வாழ்வு அது வெட்டியுள்ள ஒரு வாழ்வாக மாற முடியாது. நாம் வசனத்தில வளர்ந்திருக்கலாம், ஊழியத்தில வளர்ந்திருக்கலாம், ஆனால் தேவ ஆவியுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இல்லையெனில் நாம் எந்த பிரயோசனமும் அதிலே கிடையாது. பாருங்க, ஏனென்று சொன்னால் தேவ ஆவியானவர் நமக்கு தேவ சமூகத்தில் சரி பிழை செயல்பாடு எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்து போதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாங்களே நாங்களுக்கு போதித்துக் கொள்ளுகிறோம் இல்லையா, நாங்களே எங்களுக்கு பிரசங்கித்துக் கொள்ளுகிறோம் இல்லையா. தேவ ஆவியானவர் அவர் சரியானதை ஏற்ற வேளையிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு தெரியாது உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதான்னு சொல்லி. சில வேளைகளிலே துன்பத்தின் வேளையிலே, துயரத்தின் வேளையிலே, கஷ்டத்தின் வேளையிலே, சில முடிவுகளை எடுக்க தெரியாமல் இருக்கிற வேளையிலே சொலிட்டாக சில காரியங்கள் வந்து விழும். பாருங்க, அது ரம்யமாக இருக்கும், இருதயத்துக்கு ஏற்றதாயும் இருக்கும், இருதயத்துக்கு கஷ்டமாயும் இருக்கும். ஆனால் ரெண்டும் தேவனிடத்தில் வருவது ஒன்றாகும். ஆகவே தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமாமே. கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் ஐந்து, அதில் ஆவியின் கனிகள் இருக்கிறது, அதை குறித்து கொஞ்சம் வாசிப்புமே. கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்கள்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
திருப்பி வாசிங்கள்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
இப்படிப்பட்டவைக்கு ஏதுவாக விரோதமான ஒரு பிரமாணமே கிடையாது. ஆவியின் கனி இவ்வளவுதான், இதற்கு ஒப்பாக வேறையாக ஒன்று இல்லை. ஆகையினாலே தேவாவியானவரை பெற்றிருக்கிற நமக்குள்ளே, தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நமக்குள்ளே, தேவ வழிநடத்தலை பெற்றிருக்கிற நமக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கிய காரியம் என்னவெனில் ஆவியின் கனியாகும். அநேகருடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வேத வசனம் இருக்கிறது, வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது, ஆனால் கனி இல்லையே. வழங்குறதா? வேத வசனம் எல்லாரும் படித்துக் கொள்ளலாம், உலகத்தில் இருக்கிறவர்களிடம் பைபிள் அவர்கள் படித்துக் கொள்ளலாம், ஞாபகத்தில் வசனங்களை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் கனி இல்லாத ஒரு வாழ்வு அது தேவ சமூகத்தில் ஏற்க முடியாத ஒரு வாழ்வாகும். ஆகையினாலே ஆவியின் கனி என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்க வேண்டியது உண்டாகும். அது எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த நாட்களையும் நமக்குள்ளே இருக்க வேண்டியது ஒன்றாகும். ஆவியின் கனியை தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த கனி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நமக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது, நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே நான் கொஞ்சம் இந்த யோசித்தேன், இந்த ஆண்டவர் நம் மூன்று பேரையும் ஒரு ஒரு புறம்பாக வைத்து நான் பார்த்தேன். என்ன தெரியுமா, ஆவியானவர் தேவன் ஆவிக்குரிய கனியை குறித்து என்ன சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய கனியை குறித்து என்ன சொல்லுகிறார், குமாரனாகிய கிறிஸ்து ஆவிக்குரிய கனியை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்த்தேன். பார்த்த இடத்துல ரம்யமான சில காரியங்கள் பாருங்க. திருப்பி கேளுங்கள், ரோமர் 5:5 வாசிங்கள். ரோமர் 5:5
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
திருப்பி வாசிங்களதை, மேலும்
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால்,
மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
பாருங்க, தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதப்பா. இருதத்திலிருந்து ஜீவன் நீரூட்டு புறப்பட்டு ஓடுமா? இங்க தேவாவியானவரே அன்பாக நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறார், ஊட்டப்பட்டிருக்கிறாரா? அப்படியானா ஊட்டப்பட்ட அன்பு எங்க? நமக்குள்ள தேவாவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம், தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அக்கினியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவாவியானவர் அன்பாக நமக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறார். அப்படியானா அந்த ஊட்டப்பட்ட அன்பு எங்க? நம்ம எல்லாரும் அபிஷேகத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறோம், பல்லவியை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம், தேவ அக்கினியை பெற்றுக்கொண்டு அதுல நாம் பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அன்பாக நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறார், ஊட்டப்பட்டிருக்கிறாராம். என்ன வருடத்தில், யோவான் 3:16 வாசிங்கள். யோவான் 3:16 வாசிங்கள்.
தேவன் தம்முடைய ஒரே பகாரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கொண்டார்.
பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுத்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? நானும் நீயும் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதன் அடிப்படையிலே அன்பு என்பது தேவ சமூகத்திலே பலமாய் கிரியை செய்தது. ஆகையினாலே தேவாவியானவர் என்ன சொல்லுகிறார், நான் அன்பாக உங்களுக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறேப்பா. பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கொடுத்து உங்களை அன்பு கூர்ந்தேன். விளங்குகிறதா? தேவாவியானவர் பிதா இவங்க புறம்பாக கிரியை செய்யல, ஆனா அவங்களுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்தாங்க. தேவாவியானவர் என்ன செய்தார், அப்படியே ஊற்றப்பட்டார். பாருங்க, இன்னைக்கு நமக்கு இல்ல ஊற்றப்பட்ட அன்பு ஆவி எங்கெங்க, எங்க? ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி தொடங்குகிறது. பின்னால கனிகளை பார்க்கிறதுக்கு என்ன விருப்பம், நான் ஒன்றொன்றாக பார்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு அவ்வளவு பார்க்க முடியாது, இன்னைக்கு நான் அன்பிலேயே நின்று முடிச்சிட்டு பாருங்க. ஆகையினாலே தேவாவியானவர் என்ன நமக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கா, ஊட்டப்பட்டு இருக்கிற நாம் அக்கினியிலே நிறைந்தவர்கள், அக்கினியாய் நாம் நிற்கிறோம். விளங்குறதா? அக்கினியில ஊட்டப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஆக்களை நாம் அக்கினியாக நிற்கிறோம் பாருங்க. ஆனால் அன்பிலே அவர் ஊட்டப்பட்டு, இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இல்லை என்று இல்லை, எல்லாருக்கும் ஊட்டப்பட்டது இந்த ஆவியானவர். அபிஷேகத்தை விடுங்க, அபிஷேகம் அப்பப்போ அங்கங்க அவர்களுக்கு ஊட்டப்படும், இல்லாம இருக்கும் போகும் வரும். ஆனால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே அன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார், ஊட்டப்பட்டிருக்கிறார். அப்படியானா அது மாத்திரம் நமக்குள்ளே தெரிகிறது இல்லையே, தெரிகிறது இல்லையே. பிதாவாகிய தேவன் சொன்னார், என்னுடைய ஒரே ஒன்று ஒன்றே ஒன்று அதை கொடுக்கிற, ஏன் என்னுடைய அன்பு அவர்களுக்கு தெரியணும், என்னுடைய அன்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். என் ஜனங்களுக்கு என்னுடைய அன்பை நான் தெரிவிக்க வேண்டும். ஆகையினாலே பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேப்பா, இவ்வளவா என் ஜனத்தில் அன்பு கூர்ந்தேப்பா, இவ்வளவா என் ஜனத்தை நான் நேசித்தேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். பாருங்க குமாரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி அதையும் பார்ப்போமே. யோவான் 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15:9. ஹல்லேலூயா.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
திருப்பி வாசிங்க.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன்.
பிதா என்னில் எப்படி அன்பாயிருக்கிறாரோ அப்படி நான் என்ன செய்கிறேன், உங்கள அன்பாயிருக்கிறேன்ப்பா. ஆகையினால நீங்களும் என்னில் நிலைத்திருங்க. வழங்குறதா? இந்த மூன்று பேரும் பேசினதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? மூன்று பேரும் மூன்று விதமான காலகட்டத்தில் பேசுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் வித்தியாசம் என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஆவியாக உங்களுக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறான், எனக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன், அதை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஏன்? உங்களை நான் நேசிக்கிறபடியினால. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பிதா என்னை எப்படி நேசித்தாரோ அப்படி நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆனால் ஆவியின் கனியை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிடத்தில இருந்து பெற்றுக்கொண்ட எங்களுக்குள்ளையோ அது தெரியாமல் இருக்கிறது கவலைக்குரிய காரியமாமே. வல்லமையை தெரியப்படுத்துகிறோம்ப்பா, வரங்களை தெரியப்படுத்துகிறோம். ஆனால் நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசல, ஆண்டவர் நானே அன்பாக இருக்கிறேன். வழங்குறதா? அதே நேரத்திலே நாம் தேவனிடத்திலே செய்கிற அன்பை குறித்து நான் பேசல. அதுல நாம் எல்லாரும் பெரியாக்கள். பாருங்க, தேவன்ல அன்பு கூறுவதில் நாங்கள் பெரியாக்கள் இல்லையா? எங்களை மாதிரி ஒருவர் கிடைக்கவே கிடைக்க முடியாது இல்லையா? ஆண்டவர்களே அன்பு. ஆனால் இந்த அன்பு வித்தியாசமானது. பிதாவாகிய தேவன் எப்படி எங்களை அன்பு கூர்ந்தார், குமாரனாகிய கிறிஸ்து எங்களை எப்படி அன்பு கூர்ந்தார், பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள எப்படி அன்பாக கடந்து வந்தார் என்பதே ரகசியமாகும். ஆகையினாலே நமக்குள்ளே பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்தாவியானவர் கொடுத்த அந்த அன்பின் கனி எப்படி இருக்கிறது? போதுமானதாக இருக்கிறதா? அது படர்ந்திருக்கிறதா? யோசிப்பு கணிதரும் செடி, அவன் நீருட்டண்டையிலே கணிதரும் திராட்சை செடியப்பா. நாம் யாரு? நாம் நீருட்டண்டையிலே இருக்கிற செடியா, அல்லாவிட்டா கணிதருகிற செடியா? கணிதர்லாம் சில செடிகள் சில நேரத்தில் சில மரங்கள் பாருங்க, வறண்டு கிரண்டு அங்கே இருந்த காய்ச்சது காய்ச்சு அது வறண்டு அது ஏதோலாம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு கனி ஒவ்வொரு டைமுக்கும் வெயில்ல காஞ்சி அப்படி காஞ்சி இப்படி காஞ்சி ஏதோ தங்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் தேவ ஆவியானவருடைய அந்த நதியிலே நாட்டப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிற பொழுது அது வெயில் வந்ததோ வரலையோ, காற்று அடிச்சதோ அடிக்கலையோ, மழை பெய்ததோ பெய்யலையோ, அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் என்பது வேத வாக்கியமாகும். ஆகையினாலே நம் வாழ்க்கையிலே புயல் அடித்ததோ அடிக்கலையோ, வெயில் அரிச்சதோ எரிக்கலையோ, அன்பை பெற்றுக்கொண்டால் எப்பொழுதும் அன்பாகவே இருங்கப்பா. அதைத்தான் கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தார், வேறு எதையும் கற்றுத்தரவில்லையே. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அன்பாக ஊட்டப்பட்டிருந்தா அது எப்பொழுதும் கிரியை செய்யணும் பாருங்க. இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை என்று சொல்லி அர்த்தமாகும். நான் போன முறை சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனி இல்லையெனில் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கவில்லை. தேவாவியானவர் நமக்குள்ள இருந்தால் ஆவியின் கனியானது நம்முடைய வாழ்க்கையில இருந்து புறப்பட வேண்டியதாகும் இல்லையா? ஆவியின் கனி என்று நாம் பலது சந்தோஷமாக இருக்கிறதும் ஆவியின் கனியாம் இல்லையா? நாங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற நாங்களா இல்லைங்க? அப்பப்போ அப்பப்போ ஏற்றதுக்கு காலத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு கண்ணீர் விட்டுக் கொண்டே இருப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அது ஒரு கனி. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் தேவனுக்கு முன்பாக களி கூற வேண்டும். ஆகையினாலே தான் தாவீது ராஜா எப்படி சொன்னாரோ தெரியல, நான் ஆலயத்துக்கு போய்க்கியாவது சந்தோஷமா இருப்பேப்பா, இன்னைக்கு நாம ஆலயத்துக்கு வருகிற பொழுதும் சந்தோஷம் இல்லாம வருவோம், போகிற பொழுதும் சந்தோஷம் இல்லாமலே போவோம் இல்லையா? ஏன் தெரியுமா? ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறது இல்லை, தேவ ஆவியான வார்த்தைக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறது இல்லை, தேவ பிரசன்னத்துக்கு நம்மளை உடைத்து அறிவது கிடையாது. கட்டிக்கொண்டே இருப்போம் பாருங்க, கல்லு மாதிரியே இருப்போம் பாருங்க. தேவ அன்பு நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு இடமே இல்லை. ஆகையினாலே யோசேப்பு கணிதருக்கிற செடியப்பா, நான் யாரு, நான் யாரு, நான் கணிதருக்கிற செடியா, நான் தேவனுடைய சபையிலே தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர். எனக்கு இன்னும் ஒரு போன முறை ஒரு ஒரு ஆண்டவர் ஆண்டவர் சில வார்த்தைகள் சில கேள்விகள் கேட்டார் பாருங்க. என்ன ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்டார், பாரு நான் இந்த செடிக்கு செய்யாத எல்லாம் செய்துட்டேன், நான் செய்யாதது ஒன்று இருக்குதா, ஆனாலும் இது கசப்பான கனியை கொடுப்பதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார் பாரு. ஆண்டவர் தோட்டக்காரனை பார்த்து, ஆகவே ஆவியின் வல்லமையை பெற்று நாம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம், ஆவியின் வரங்களை பெற்று நாம், ஞானஸ்தானம் பெற்று நாம், நமக்குள்ளே தேவனுடைய கனி இல்லாது இருப்பது எப்படி? தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா? நான் கமனா பேசுறேன், ஒரு கனியை வச்சு நான் பேசுறேன். நான் தேவன் எதிர்பார்க்கிறது மற்றவர்களை விடுங்க, ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிறது கனிதருகிற செடிகளை தான் பாருங்க. தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் இடத்துல இருந்த பாரு, இந்த மரத்தை நீ வெட்டி போட்டுறப்பான். ஏன் ஆண்டவர், இது இத்தனை வருஷமாயும் கனிதரே இல்லை, வெட்டி போட்டுரு, கனிதர இல்லப்பா, வெட்டி போட்டுரு. தோட்டக்காரன், ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவரே, நான் அந்த 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 மரத்தினுடைய காரியம் எல்லாம் நான் பாக்குறேன், திருப்பருக்கா பாக்குறேன், ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவர். ஆகவே ஆண்டவருக்கு கனிதராத மரத்தினிலே பிரியம் இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்கிறாதீங்க. வேதவசன அறிவு இருக்கலாம், அபிஷேக ஆராதனையில நாம் பங்கு பெறலாம், ஆனா கனி இல்லாதது ஒரு மரத்தை தேவன் எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே யோசேப்பு அவன் கனிதரும் திராட்சை செடியாக இருந்தான் பாருங்க, கனிதரும் செடியாக வந்தான். ஆகையினாலே இங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்று பேரும் என்ன சொல்றாங்க, நான் அன்பை இப்படி கொடுத்தே பாரு. இயேசு சொல்றது இன்னும் ஆச்சரியம், பிதாவாகிய தேவன் என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்கள அன்பாயிருந்தேன், அதுல நீங்க நிலைச்சிருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கப்பா. இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசுடைய அன்பில நிலைத்திருக்கிறோமா? தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? தேவனுடைய அந்த பரிசுத்த அன்பிலே, மாயமில்லாத ஒரு அன்பிலே, உண்மையான அன்பிலே, தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் ஐயா? அந்த கனி நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கிறதா? நிறைந்திருக்கிறதா? நாங்கள் பரிசுத்தவான்கள் என்பதை வெளிக்காட்டுகிறோம், நாங்கள் நல்லவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறோம், நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறோம், ஆனால் கனிகள் இல்லையே. தேவ கனி எங்க? தேவன் தந்து போன கனி எங்க? தேவன் விட்டு போன அன்பு எங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கிறிஸ்தவத்துல ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவத்திலையும் அன்பும் மன்னிப்பும் இல்லையென்னு சொல்லிச்சுனால் கிறிஸ்தவமும் ஒரு சமயம்தான். வழங்குறதா? வழங்குறதா? கிறிஸ்தவம் வந்து அன்பிலையும் மன்னிப்பிலையும் நிலைத்திருக்கிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒவ்வொரு பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வழங்கிச்சுதா? குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில இருந்து மன்னித்தார், எவ்வளவுதான். இது ரெண்டும் சேர்ந்தபடினாலே தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் நின்று கொண்டு இருக்கிறது. அல்லாவிட்டால் அவையும் மற்றவைகளை போன்ற ஒரு சமயமாக மாறிவிடும். இது ஒரு விதம். நான் கொஞ்சம் எனக்கு கன காரியம் சேர்த்தபடினால் கொஞ்சம் கொஞ்சமா புரிச்சேன் பாருங்க. இது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர்கள் அன்பை குறித்து சொன்ன காரியம். இன்னும் ஒரு காரியம் பாப்போம், ஒன்று ஜோவான் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று ஜோவான் நாலு பன்னிரெண்டு,
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
திருப்பி வாசிங்கள்,
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை.
தேவனை யாரும் கண்டதில்லப்பா.
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும்.
சரி, தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா என்றா எல்லாரும் மோமெண்ட் தான் சொல்லுவோம். இது அடுத்த பக்கம். இது வந்து முதல் பிதா, சுதன், பரிசுத்தாவி முடிஞ்சது பாருங்க. இங்கால வந்து நாம் அன்பு கூறுகிறதுனால தேவனுடைய ரியாக்ஷன் என்ன, அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் இல்லையா. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை திருப்பி வாசிங்கள், திருப்பி இருக்க வாசிங்கள். தேவனை ஒருவர்
ஒருபோதும்
கண்டதே கிடையாது.
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால்,
நாம் ஒருவரிடத்தில் இருந்து ஒருவர் அன்பு கூர்ந்தால்,
தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்.
தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கெங்க இருக்கிறார், நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். ஆகையினாலே நான் கேட்கிறது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, தேவனை நாம் காணல, ஆனால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறாரா? எப்படி நிலைத்திருக்கிறார், நாம் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்கிறது போல, அல்லாவிட்டால் பிதா நம்மில் அன்பாயிருக்கிறது போல, அல்லாவிட்டால் குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மில் அன்பாயிருந்தது போல, நாமும் நிலைத்திருக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறாராம், வாசம் பண்ணுகிறாராமே. ஆமா, இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உனக்கும் எனக்கு என்ன தேவை, இதை விட ஒரு பெரிய ஒரு காரியம் உனக்கும் எனக்கும் என்ன தேவை, இதை விட ஒரு பெரிய காரியம் நமக்கு தேவையா? தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் தேவனை நாம் கண்டதில்லை. தேவனை நாம் காணுகிறோம், ஒரு சிலர் சொப்பனம் காணுகிறார்கள், தரிசனம் காணுகிறார்கள், அதிலே சில காட்சிகள் இருக்கிறது, சில ரம்யமான காரியங்கள் இருக்கிறது, மோசே போன்ற சில காட்சிகளை நாம் கண்டுகொள்ளலாம். ஆனால் தேவனை முழுமையாக ஒருவனும் கண்டதில்லை. ஆனா ஆனா அந்த வசனத்தை வாசிங்க,
தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும்.
அவருடைய அன்பும் நமக்குள்ள என்ன செய்யுமாம், பூரணப்படுமாம். ஐயா, எப்பொழுது தேவ ஆவியுடைய கனி, தேவ ஆவியானவரை பெற்று நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற பொழுது ரெண்டு காரியம் நிறைவேறுகிறது. ஒன்று, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது, அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறதா. காணுமா, இது காணுமாங்க. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா, அன்பு கூறுங்கப்பா. நான் குமாரனிலே அன்பு கூர்ந்தது போல, நான் உங்களிலே அன்பு கூர்ந்தது போல, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே அன்பாக ஊட்டப்பட்டது போல, என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. அப்பொழுது பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது நிச்சயமே. ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்குதோ இல்லையோ நாம் என்ன நினைக்கிறோம், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியின் கனி இருந்ததோ இல்லையோ வரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவியின் கனி இருந்ததோ இல்லையோ ஆராதனை நாம் செய்வோம். ஆனால் வேதம் என்ன சொல்லி, இந்த பாருங்க, சபைக்குள்ளே உலாவி வருகிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. இது அவருடைய சொத்து, சபை அது அவருடைய சொத்து. அவர் எதுவும் செய்வார், அவர் வருவார், அவர் போவார், அவர் இருப்பார், அவர் நிற்பார், வழங்கிறது. ஆனால் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். அப்படியானால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கலாத்தியர் 5:13 வாசிங்கள், வாசிங்க.
நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
தொடர்ந்து வாசிங்க.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவு பெறும்.
அடுத்த வாசிங்க.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
14 வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவு பெறும்.
நான் இந்த வசனத்தை வாசிச்சு ஜோசி ஜோசின்னு ஜோசிச்சேன் பாருங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முதல்லயும் ஒரு சில தடவை சொல்லியிருக்கேன், சில சில வசனத்தினுடைய தாய்ப்பரியங்களை நான் அறிந்திருக்க வேண்டும். தேவன் சும்மா இப்படி எழுத மாட்டார். என்ன தெரியுமா, நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னுச்சுன்னா, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அதனுடைய பாரம் அதனுடைய வைரம் எவ்வளவு சொல்லி நாம் அறிந்திருக்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதோ போல புறநிலத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறலாம். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா ஐயா, ஆண்டவருக்கு தெரியும் இது எவ்வளவு கடினம் என்று சொல்லி. உன்னை போல புறனை நேசி என்று சொன்ன ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நேசித்தார், இயேசு நேசித்தார் பாருங்க. இயேசு தன்னை போல புறனை நேசித்தபடினா தான் சிலுவை வரைக்கும் அவர் போனார் பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை போல பொருளை நேசி நீ ஒருவன்ல நீ மற்றவன்ல அன்பு கூறுகிற பொழுது என்ன நடக்கிறது? நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. ஆனா நாங்க ஒவ்வொரு நாளும் எழும்பி இருந்து என்ன தெரியா ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இப்படி நான் இருக்கணும், ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவரே அங்க கோபப்பட்டுட்டே, ஆண்டவரே அங்க அப்படி நடந்துட்டே, ஆண்டவரே இங்க எப்படி என்ன செய்யறோம், ஜெபத்துக்கு மேல ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில சில காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
உன்னை போல புறனை நேசி என்பது ஈஸியான காரியம் கிடையாது. அது நான் சில பிரசங்கங்கள் பிரசங்கப்பட நான் முதல்ல சொல்றது பாருங்க, இதெல்லாம் ஈஸி கிடையாது. உன்னை போல புறனை நேசிப்பது என்பது நேசிக்கிறது வந்து ஈஸி இல்லை. சில பேருக்கு தங்களையே நேசிக்க தெரியல, பிறகு எப்படி புறனை நேசிக்கிறது இல்லையா? ஆகையினால இயேசு சொன்னான், உன்னை போல புறனை நேசி, இதற்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தங்கி இருக்கிறது. நான் வாசித்துட்டு யோசிச்சாண்டவர், என்ன வார்த்தைப்பா இதெல்லாம், என்ன வார்த்தைகள், சிந்திக்க முடியுமா, யோசிக்க முடியுமா? நியாயப்பிரமாணம், வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதா? எங்க தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தில், ஒரே ஒரு காரியத்தில். இதுக்கு வரம் தேவை இல்லைங்க, இதுக்கு வரம் தேவை இல்லை, இதுக்கு உபவாசம் கூட நீ பண்ண தேவையில்லை. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? உன்னை போல புறனை நேசிக்க கற்றுக்கொள். நியாயப்பிரமாணம் வேத வசனங்களை நீ என்ன செய்வாயாம்? நிறைவேற்றி விடுவாயாம். அதற்குள்ள எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எப்படி எங்களை நேசித்தார்களோ அப்படி நீ என்ன செய்ய வேண்டுமாம்? புறனை நேசிக்க கற்றுக்கொள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் முதல்ல செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். ஓடி போவார், உடனே அன்பு கூர்ந்தார். ஓடி போவார், உடனே பிடிப்பார். ஓடி போவார், உடனே ஆறுதல் படுத்துவார். உடனே ஓடி போவார், என்ன அன்பு கூர்ந்தார். புறனிடத்திலே நாம் அன்பு கூறுகிற பொழுது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். புறனிடத்திலே நாம் அன்பு கூறுகிற பொழுது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். மத்தை 5:44 வாசிங்கள். மத்தை 5:44,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அழிய
பாருங்க. 44 வசனம் திருப்பி வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருங்களை என்ன செய்யுங்க? சிநேகியுங்க. இந்த வசனம் நிறைவேற்றுவது என்பது சும்மா காரியம் கிடையாது இல்லையா? சத்துருக்களை சிநேகிப்பது என்பது லேசான காரியம் கிடையாது இல்லையா? நோமலான ஆக்கிலேயே நாம தேவன் விரும்புகிற அளவுக்கு நேசிக்கிறது கஷ்டம் நமக்கு. ஆனா சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு அங்கால அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை சொல்லுங்க, அதை வாசிங்க. 45 வாசிங்கள்.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய்.
எப்படி செய்வதனால யார் நீங்க? இந்த பாருங்க, சத்துருக்களை சிநேகித்து அவர்களை அன்பு கூறுகிறபடியினாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீ நானும் யாராய் இருக்கிறோம்? புத்திரராயிருக்கிறோம்ப்பா, தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஐயா, தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் ஐயா. ஆனா ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார் ஆண்டவர் செய்ய சொல்லி, நாம இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பதற்கு எவ்வளவு காரியத்தை செய்கிறோம், எவ்வளவு காரியத்தை செய்கிறோம்? எல்லாம் ஆண்டவருக்கு அங்க பைபிள்ல முன்னுக்கு இருந்து பின் வரைக்கும் நாம தேடுகிறோம் பாருங்க. ஏன்? தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், முத்தவனாய் இருக்க வேண்டும், ஏற்றவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ நாம் தேடுகிறோம், தேடி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தேடி வாசிங்கன்னு சொல்லி. ஆனா தேடி வாசிக்கிற பொழுது வாசிக்க வேண்டிய வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம். வாசிக்க வேண்டியவர்கள் நம்ம கண்ணை விட்டு மறைந்து போய் விடுகிறது. தேவையானவைகள் வேதத்திலே அப்பப்போது தெரியாமல் போய்விடுகிறது. நடக்கிற காரியம் பாருங்க, சரியாக வசனம் அதிகாரம் அதிகாரமா, நீங்க எல்லாம் எப்படி வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதிகாரம் அதிகாரமாக வாசிக்கிற பொழுது சரியா வாசிக்க வேண்டிய வசனத்துல விட்டுட்டு போயிருவோம். திருப்பி வந்து அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து தொடங்கி விடுவோம். எனக்கு தெரியாது நீங்க அப்படி வாசிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. நான் அப்படி பாத்துருக்கேன், சில வேளையில வாசிக்க வேண்டிய வசனத்தை விட்டு ஓகே இவ்வளவு காண வேண்டு மூடிட்டு திருப்பி தொடங்குற பொழுது அடுத்த அதிகாரத்துல தொடங்கிடுவோம், இல்லையோ அடுத்த வசனத்துல இருந்து தொடங்கி விடுவோம். ஆனால் இங்க என்ன சொல்லு, நீங்க தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறவன் சொல்லினால் உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுங்கப்பா. லேசான காரியமாயுது, முடியவே முடியாது. ஆண்டவரை ஏலாவே ஏலாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அன்பு கூர்ந்திருக்கேன், அதனால அந்த அன்பிலே நிலைத்திருங்கன்னு சொல்லி முன்னுக்கு பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா. ஆண்டவர் இதுவரைக்கும் அவரிடத்துல வந்த யாரையாவிலும் தள்ளிவிட்டாரா, அல்லாவிட்டால் அன்பு கூறாமல் விட்டாரா? இல்லையே. ஆகையினாலே அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது நமக்கு மிகவும் மிகவும் அவசியமே இல்லையா. சரியாகி அவரிலே நாம் நிலைத்திருந்தால் நாம் படருவதற்கு இடம் இருக்கிறது, நாம் கனி கொடுப்பதற்கு இடம் இருக்கிறது, நாம் ஓங்கி வளருவதற்கு இடம் இருக்கிறது, நாம் தேவனுக்கு புத்திரராய் இருப்பதற்கு அங்கே வேதவசனம் நமக்கு இடம் கொடுக்கிறது. ஆகையினாலே முதலாவது நாம் பார்த்தோம், தேவாவியானவர் நமக்குள்ளே அன்பாக ஊற்றப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எங்களை அன்பு கூர்ந்தார். குமாரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்னில எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்துல் அப்படி நானும் உங்களை அன்பு கூறுகிறேன், அதுல நீங்க என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது நாம் பார்த்தோம்னு சொல்லினால், சகோதரர்களே நாம் அன்பு கூறுகிற பொழுது தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறாராம், வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். ரெண்டாவது, நாம் சகோதரர்களே அன்பு கூறுகிற பொழுது நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிற பொழுது என்ன நடக்கிறது சொல்லினா, நாம் தேவனுக்கு புத்திரராயிருக்கிறோம். சரியா? ஒன்று ஜோவான் ரெண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று
அறியாதிருக்கிறான்.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான்.
இது இவைகளுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் விளக்கம் தேவை என்று சொல்லவும் நமக்கு தெரியாது. ஏன்னு சொல்லினால், தேவனை காண்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு உறவாடுகிறேன், தேவனிடத்திலே நமக்கு தொடர்பு இருக்கிறேன் சொல்லுகிற நாம், நம் சகோதரர்களோடு பேசாமலோ கதைக்காமலோ இருந்தால் அவன் இன்றைக்கும் பாவத்தில் இருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இதற்கெல்லாம் வெளிப்பாடு தேவையில்லை பாருங்க. இதுக்கெல்லாம் இன்னும் ஒருவர் வந்து வெளிப்படையாக ஒன்று சொல்லவும் தேவையில்லை. வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னச்சுன்னா, ஒளியிலே இருக்கிறேன் என்று எல்லாரும் நாம் சொல்லுகிறோம். யாராவது நீங்க இன்றைக்கு எழுமி என்று சொல்ல முடியுமா, இந்த பாருங்க பிரதர், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் அநியாயம் பண்றவன், நான் அக்கிரமம் பண்றேன், யாரை கேட்டாலும் சொல்ல, இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் ஓகே, நான் சந்தோஷமா இருக்கிறேன், தேவன் என்னோடு பேசுகிறார் என்று எல்லாரும் நாம் சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற உனக்கும் எனக்கும் தான் இன்னைக்கு பார் பேசுறாரு. உனக்கும் எனக்கும் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படி இருந்து என்று சொல்லிச்சுன்னா நீ பாவத்திலேயே இருக்கிறியா, இருள இருந்து இருளே நடந்து இருளே எல்லாம் நடக்குது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஒளியை காண்கிறேன், தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி நாம் தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறோம். ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லையா. இது அடுத்த வசனம், இது ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. இதெல்லாம் நமக்கு பிடிக்காதெல்லாம் தள்ளி விட்டுருங்க இல்லையா, பிடிச்சதை மாத்திரம் எடுத்துருங்க. என்ன தெரியுமா, அந்த பத்தாவது வசனத்தை வாசிங்க.
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
இடரல் ஒன்றும் இல்லையா, எனக்கு இது பிடிச்சது பாருங்க. இதை நான் வாசித்த பொழுது எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் இருள நடக்கிறான். ஓகே, அவனிடத்துல என்ன இல்லையாம், இடரல் ஒன்றுமே கிடையாதாம். ஒருத்தனும் அவனூடமாக இடறி விழுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது, சந்தர்ப்பமே கிடையாது, ஒரு இடரலும் அவனிடத்தில் இல்லை. ஏன், அவன் ஒளியிலே நடக்கிறபடியினால். வேத வசனம் நம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறதா, இந்த ஒளியின் ஆண்டிலே வசனத்தில் நடக்க கற்றுக்கொள்வோம். ஆகையினாலே வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு மனுஷன் அவன் இடறி விழுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது, அவனுடாக இன்னும் ஒருவர் இடறுவதற்கும் இடம் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பதினோராவது வசனத்தை வாசிங்கள்.
தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறான்.
இருளானது நம்முடைய கண்களை குருடாக்காத படிக்க எச்சரிக்கொள்ளவர்களாக இருப்போம். ஏன்னு சொல்லினால் அப்படி இருக்கும் என்று சொல்லினால் நாம் போகிற இடம் இன்னதென்று நமக்கு தெரியாது. வேத இந்த வசனத்தின் முன்பக்கம் முதல்ல என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது, ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் இவ்வளவும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது, நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், நீ விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் வழங்குறதா. இங்க என்ன சொல்லப்படுகிறேன், ஒளியிலே இருக்கிறேன், நான் ஒளியிலே நடக்கிறேன், நான் ஒளியிலே பேசுகிறேன், நான் ஒளியிலே வாழுகிறேன் என்றவனுக்கு தான் இவ்வளவு காரியமும் அங்கே எழுத வைத்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். பாருங்க, ஒளியிலே இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இடரல் ஒன்றும் இல்லாத படிக்க எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். அடுத்தது ஒன்று ஜவான் 3:14 வாசிங்கள். 3:14
நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, என்ன தெரியும், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே மரணத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா, நித்திய ஜீவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். மரணத்தை விட்டு நீக்கி நித்திய ஜீவனுக்குள்ள ஒப்படுத்தப்பட்டது என்ன தெரியுமா, சகோதர அன்பு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அடுத்த வாசிங்க,
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே இருக்கிறான். அன்பு கூறுகிறவன் மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, நாம எப்படி இருக்கிறோம், ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டோம் பாருங்க, ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டோம் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் நமக்குள்ளே அன்பாக ஊற்றப்பட்டிருக்கிறாரா? அப்படியானால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கிறபடியினால் பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மீது அன்பு கூர்ந்தபடியினால் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நான் உங்களை அன்பு கூறுகிறேன், அதிலே நீங்க நிலைத்திருங்க என்று சொன்ன அந்த ஆண்டவர் இங்க என்ன தெரியுமா பாக்குறோம், உன் சகோதரத்திலே நீ அன்பு கூர்ந்தால் நீ மரணத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை மறந்துடாதேப்பா. நீ நித்தியத்துக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை மறந்துடாதீங்கப்பா. ஆவியுடைய வல்லமையும் அபிஷேகம் அக்னியை குறித்து பேசப்படுகிற பொழுது விபரித்து கவனமாக கேட்கிற நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய காதிலே நம்முடைய இருதய பலகையிலே எழுதி கொள்வோமாக. ஆவியின் கனி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆவியின் வரம் இல்லாமல் எதுவும் செய்து விடலாம். ஆவியின் கனிகள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, அன்பு விசுவாசத்துக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னுக்கு நான் பார்க்கலாம் ஒரு சில வசனத்தில். அன்பு விசுவாசம் நீ நம்புகிறோம் நம்பிக்கைக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அழிந்துவிடும் ஆனா அன்பு அழியாதாம். இங்க இங்க பாருங்க, பரலோகத்துல தொடங்கின அன்புதான்யா இன்னைக்கு இங்க நிக்குது. கடைசியா இங்க இருந்து போறது அன்புதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. வழங்குறதா? ஆகையினாலே மரணத்தில் இருந்து என்ன செய்யப்படுகிறதும் நாம் அன்பு செய்கிற பொழுது நீக்கப்பட்டு போய்விடுகிறோம். கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனிங்க, அவர் ஒருவர் மீது அன்பு செலுத்துகிற பொழுது காரணங்கள் உதாரணங்கள் எதிர்பார்ப்புகள் வைத்து அன்பு கூறல. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நம்முடைய இறுதி பிழையிலே எழுதி கொள்ள வேண்டும். யாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல இது அது இது அங்கன்னு சொல்லி அவர் எல்லார் மீதும் பட்சபாதம் இல்லாமல் அன்பு கூர்ந்தார். இதுதான் ரகசியம் பாருங்க. எல்லார் மீதும் என்ன செய்தார், பட்சபாதம் இல்லாமல் அவர் அன்பு கூர்ந்தார். அவ்வளவுதான் இல்லையா? ஆகவே ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, நான் பிதா பிதா என்ன எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி நான் உங்களை அன்பு கூறுறேன். அதனால நீங்க அந்த அன்பிலே நிலைத்திருங்க நிலைத்திருங்க. ஒன்று ஜோவா 4:20-21 வாசிங்கள். 20:21 சீக்கிரம் வாசிங்கள்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம்.
அவராலே ஒரு கற்பனையை நாம் பெற்றுக்கொண்டோம். என்ன தெரியுமா, தேவனை நேசிக்கிறோம். பாருங்க, யாராவது தேவனை நேசிக்காமல் இங்க இருக்க மாட்டீர்கள். தேவனை அன்பு கூறுகிறபடினாலேதான் நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். அந்த அன்பை குறித்து நான் பேசுறதுக்கு வரல. பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய அன்பை குறித்து பேசி அதற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம்னு சொல்லி ஒரு படி வைத்திருந்தேன். ஆனால் அதை நான் பேசினேன்னு தேவன்ல அன்பு கூற எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. தேவன்ல அன்பு கூறுவதற்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அன்பு கூர்ந்து விடுவார்கள், ஓடி வருவார்கள், ஏதாவது செய்வார்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பார்கள், ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள். ஒன்றுமே இல்லாத மாதிரி நாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொள்வோம். தேவனை நேசிப்பது பெரிய பிரச்சனை கிடையாது நமக்கு. ஆனா சக சகோதரர்களை அன்பு கூறுவதுதான் நமக்கு பிரச்சனை. நாம் சக சகோதரர்களை அன்பு கூறாமல் பரலோகத்துக்குள்ளே சென்று விடலாம்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது. இன்னைக்கு நாம் பார்த்த வசனங்கள் அப்படி குறைக்கி விடுகிறது நமக்கு. ஆகையினாலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் என்னவா? பொய்யன். பொய்யன், அவ்வளவுதான். இதுக்கு மேலையும் இல்லை கீழையும் இல்லை. பாரு, சபையில இருக்கிற எல்லார் மீதும் எல்லாரும் அன்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அன்பு இல்லையெனில் நாம் தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் ஊழியர்களுக்கு முன்பாகவும் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். விளங்குறதா? இதை விட்டா வேற வழி இல்ல பாருங்க. வேற வழி இருந்தா எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் அதை கைப்பிடிக்கிறேன். ஆனால் வேதத்தின் ரீதியிலே இந்த வழியை விட்டா வேற வழி கிடையாது. எனக்கு இன்றைக்கும் அந்த ஞாபகம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு படம் ஒன்று இப்படி போட்டிருக்கு பாருங்க, ஒரு ஆலயம், அதுவே பரலோகத்தை அப்படி காட்டி வைத்து அநேகர் இந்த பரலோக வழியாக ஏறி அந்த சின்ன வழியினாலே ஏறி நீங்க அநேக சேர்ச்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த படம். அநேகர் ஏறுவார்கள், அநேகர் ஏறி அப்படி அப்படி போவார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்தில் 150-200 பேர் வைங்க இருந்தது. பரலோக வழி பரலோகத்தை நெருங்க நெருங்க ஒருவர் அல்லாவிட்டால் இருவரை தான் காண முடியும். அதே நேரத்தில் பக்கத்தில் இந்த மதிலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர் மதிலூடாக ஏறி உள்ளுக்கு விழுகிறவர்கள் ஏறுவார்கள், உள்ளுக்கு இருந்து வெளியே விழுகிறவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க. இந்த வழியை விட்டா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு எந்த வழியும் கிடையாது. நாம ஏறலாம் ஆனா முடியாது. ஆகையினால நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டு சகோதரத்திலே நாம் பேசாமல் கதைக்காமல் இருப்போம்னு சொல்லி சொன்னா தேவனுக்கு முன்பாக நாம் பொய்யராக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா, உலகத்தில் ஒரு சிலர் பொய்யர் என்று பெயர் எடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனிடத்திலே உண்மை உள்ளவர்கள் சொல்லி பெயர் பெற்றுக் கொண்டார்கள். ஆகையினாலே நீ உலகத்தில் என்ன எடுக்கிறியோ தெரியாது, தேவனிடத்திலே நீ உண்மை உள்ளவன் என்ற ஒரு மனுஷன் என்ற பெயரை மாத்திரம் எடுத்துறப்பா இல்லையா? இந்த பூமியிலே அநேகர் கள்ளர், கொலைகாரர், அல்லாவிட்டால் ஏதோ எல்லாம் பெயர் எடுத்துக் கொள்ளலாம். ஆனா தேவனிடத்திலே அதை எடுத்துறாதீங்க, தேவனிடத்திலே எடுத்துறாதீங்க. தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி தேவன் சமூகத்திலே விழுந்து கிடவுங்கள். தேவன் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள், முழுவதும் வாசிங்க அந்த வசனத்தை.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன்
சொல்லியும்
தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
பாருங்க, வேதம் இவைகளுக்கு அனுமதி கொடுக்கல. எதற்கு? காண்கிற சகோதரிடத்திலே அன்பு கூறாது, நீ காணாத தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுக்கு நீ பலி செலுத்துகிற வேதம் நமக்கு அங்கீகரிக்கல. வேதம் நமக்கு அதை விட்டு கொடுக்கல. வேதம் நமக்கு அதை சொல்லியும் கொடுக்கல. அவ்வளவுதான். ஆகவே சொல்லப்படாத சத்தியங்களை கை கொள்ளாதிருங்கள், கட்டுக் கொடுக்கப்படாத சத்தியங்களை கை கொள்ளாதிருங்கள், அவைகளை செயல்படுத்தாதிருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறது. தேவனிலே நாம் அன்பு கூறுகிறேன் இல்லையா? யாருக்கும் சொல்லித்தரத்தில் தேவனை நாம் நேசிக்கிறேன் இல்லையா? அதனால இந்த கற்பனை என்ன தெரியுமா, அதன் அடிப்படையில் உருவானது என்ன தெரியுமா? நீயும் நானும் சபையில இருக்கிற எல்லார் மீதும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ஜெவான் 3:9 பத்தி வாசிங்கள்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன்.
இந்த பாருங்க, இந்த ரெண்டு வசனத்தை திருப்பி வாசிங்க, கொஞ்சம் கவனிங்க. அதுதான் இதுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பிள்ளைங்க, நானே கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன எழுதியிருக்குன்னு. திருப்பி வாசிங்க இந்த ரெண்டு வசனத்தையும்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம்
செய்யான், தேவனால் பிறந்த யாரும் பாவம் செய்ய மாட்டான், அது தீர்மானம் இல்லையா? ஓகே, வாசிங்க அடுத்தது.
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலை தரித்திருக்கிறது.
அவருடைய வித்து அவர்களுக்குள் மனிதனை தரித்திருக்கிறது.
அவன் தேவனால் பிறந்தபடியினால்
பாவம் செய்ய மாட்டான். ஓகே, வாசிங்க.
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாதின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும்.
இந்த பாருங்க, பாவம் செய்யாத படியினால தேவ பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யாருன்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தந்து வாசிங்க.
நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
தன் சகோதரனிடத்துல அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் தேவனால் உண்டா இருக்கிறோமா? நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையா? தேவன் நேசிக்கிறவரா? தேவனோடு பேசுகிறோமா? தேவனோடு நாம் உறவாடுகிறோமா? அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் சகோதரர்களே அன்பு கூறவில்லையே ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து உண்டானவர்கள் என்பதை சொல்லுவதற்கு இடமில்லை. வேதத்தில் இடமில்லை. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நான் சொல்லலாம், அவர் அப்படி, அவர் பாவம், அவர் அநியாயம் பண்றவர், அவர் அக்கிரமம் பண்றவர் சொல்லி. நீங்க வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாவிகள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களும் அவர் அன்பு கூர்ந்து அவரை தேவனுக்குள்ளே நடத்தி சென்றார்ன்னு சொல்லி நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆனால் அன்பு கூறுகிற அளவு எவ்வளவு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? சில பேர் அன்பு கூறுகிறோம் அன்புகிறோம் அவரோட சேர்ந்து போயே விடுவார்கள் இல்லையா? அன்பு கூறுற கிறிஸ்துவின் அன்பு பிறத கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லி அடுத்த நாள் அவரையும் தேடி அவர்களே அன்பு கூறுறதுக்கு என்ன ஒருத்தர் போண்டியா போயிடும் இல்லையா? ஆகையினாலே நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறது என்பது இல்லையா? அதாவது வேதத்துல நீங்க ஏறத்துல நீங்க அதுல பாத்தீங்கன்னு நாம் சகோதரர்களுக்கு விரோதமாக இருக்கிறதும் ஒரு விதமான பாவம் இல்லையா? ஆகையினாலே நாம் சகோதரர்களே அன்பு கூர்ந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கடைசியாக ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி என்றாலும் அது அருமையாக இருக்கிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 13 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13 அதுல முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13
மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை
உடையவனாயிருப்பேன். கொஞ்சம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். அன்பு என்பது முதலிடம் தேவனுக்கு முன்பாக இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நான் பாசிகள் பல பாசிகளை பேசலாம் பாருங்க, தூதர் பாசிகளையும் பேசலாம், தூதர்கள் என்ன பேசுறாங்களோ அதையாவது நான் பேசலாம் பாருங்க, ஆனா அன்பில்லாமல் பேசி ஒரு பிரயோசனமும் கிடையாது இல்லையா? அன்பில்லாமல் ஏதாவது பண்ணி ஒரு பிரயோசனமும் கிடையாது இல்லையா? கிறிஸ்துவனிடத்திலே நான் பார்க்கக்கூடியது ஒன்று என்ன தெரியுமா? அன்புள்ளவராக இருந்தார், அடுத்தது மன்னிக்கிறவராக இருந்தார். இது ரெண்டையும் தான் கிறிஸ்துவத்தில் பார்க்கலாம், வேற ஒன்றும் பார்க்க முடியாது. அவர் நான் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லி வழியில வரல, அவர் வரங்கள் வல்லமையில் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி வழிய வரல, நான் தேவகுமாரண்டா பாங்க வான்னு சொல்லி வரல, அவர் நேசித்தார் அளவில்லாமல், அவர் மன்னித்தார் அளவில்லாமல். இது ரெண்டும் கிறிஸ்துவிடத்திலே நாம் அதிகமாக பார்க்கலாம் இல்லையா? ஆகையினால இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் மனுஷர் பாஷைகளை பேசலாம், நான் தூதர் பாஷைகளையும் பேசலாம், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற ஒரு ஒரு சத்தம் எடுக்கிறது போல இருக்கும் பாருங்க. சிலதுக்கு சத்தம் வரும் பாருங்க, உள்ளுக்கு ஒன்று இருக்காது. இந்த மியூசிக் செல் ஒன்று பாத்தீங்கன்னா சத்தம் வெளியில வரும், ஆனா உள்ளுக்கு ஒன்றும் இருக்காது. உள்ளுக்கு சும்மா இருட்டா இருக்கு, இடங்களை ஒன்றுமே வராது வெளியே இல்லையா? ஆனா சத்தம் வரும் பாருங்க, அது வரும் அந்த நேரம் அந்த சத்தம் நிக்காது, பிஷன்னு போயிரும் பாருங்க, வழங்கிச்சுதான். ஆகவே அது சத்தம் எடுக்கிறது போல போயிருமா இல்லையா? தொடர்ந்து வாசிங்க.
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அன்பு விசுவாசத்துக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம பெரிய விசுவாசத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு தேவனை ஆராதிக்கலாம், வல்லமையான பெரிய விசுவாசம் இல்லையா? மலையை பெயர்த்திருந்த போய்ந்து போய் சமுத்திரத்தில் உண்டாகின்ற விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நாம் ஆராதனை செய்யலாம். ஆனால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லையா? அன்பு இல்லாவிட்டால் தேவன் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல, அதை அங்கீகரிப்பவரும் அல்ல, அதை அவர் விரும்புகிறவரும் அல்லவே. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் நாங்க ஒருவேளை அறிந்திருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு அனைவருக்கும் ரகசியம் அறிகிறது இல்ல, இண்டஸ்ட்ரி இல்லையா? ஆண்டவருடைய ரகசியத்தையும் அறிய விரும்புகிறார்கள், மற்றவருடைய ரகசியத்தையும் அறிய விரும்புகிறார்கள். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க இல்லையா. இன்னைக்கு அநேகருக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏன் அந்த மரத்தை வைக்க, அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அதையும் எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது வேதம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்குள்ள இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லப்பா. ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? தேவ ஆவியானவர் அன்பாக நமக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிறாரா? பிதாவாகி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? ஆனா அன்பில்லையே. தேவன் விரும்புகிற முக்கியமானது இந்த வரத்துக்கு ஜபம் பண்ணுகிறோம், வல்லமைக்கு ஜபம் பண்ணுகிறோம், விசுவாசத்துக்கு ஜபம் பண்ணுங்க, ஆனா ஜபம் பண்ணுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றா தெரியுமா? விசுவாசம் என்னட்டு இருக்குது, ஆனா அன்பு இல்லாதபடியினால ஒன்றும் இல்லையப்பா. மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை.
எனக்கு உண்டாதது எல்லாம் கொண்டு தேவ பாதத்துல போடலாம் பாருங்க. ஆண்டவரே, நீர்தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்துச்சு பாருங்க. அனனியா சப்பிராலோட சில கூட்டம் சேர்ந்து வந்து எல்லாம் கொண்டு வித்து பட்டு கொண்டு வந்து போட்டாங்க. தேவன் எடுத்துக்க, ஏன் தேவனுக்கு நான் கொடுக்கறேன், எல்லாத்தையும் பெற்றுக்கப்பா, என்ன என்னட்டு இருக்கிறது எல்லாம் தேவ சமூகத்தில் உணர்ந்து போட்டுறேன், எல்லாத்தையும் வச்சிடறேன் சொல்லி அப்படி கூட நாம் செய்யலாம். அதனால நாம் எல்லாரும் இதுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா? நல்ல மனுஷன் இல்லையா? விசுவாசத்துல வல்லவன், விசுவாச வீரன், விசுவாசத்துல நடக்கிறான். இவனை போல ஒரு மனுஷன் கிடையாது, சபையிலேயே இப்படி ஒரு மனுஷன் கிடையாது, கிறிஸ்தவத்திலேயே இப்படி ஒரு மனுஷன் இருக்கானோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நாம யோசிப்போம். நாங்க மனுஷத்துல யோசிப்போம், இது யதார்த்தம், இது தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அப்படித்தான் யோசிப்போம் இல்லையா? ஆனா எனக்கு உண்டான யாவட்டையும் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்குள்ள இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்னவாம் பிரயோசனம் இல்லையா? அப்பா நீ கொடுக்கிறண்டா கொடுத்துக்க, ஏழு ஜனங்கள் வாழட்டும், ஆனா ஒன்று சொல்றேன், பிரயோசனம் இல்ல. ஏன் அன்பில்ல? தேவன் விரும்புகிற கனி உன்னிடத்துல இல்ல இல்லையா? எல்லாரும் வரத்தை காண்பிக்க விரும்புகிறோம், வல்லமையை காண்பிக்க விரும்புகிறோம், அபிஷேகத்தை கூட காண்பிக்க விரும்புகிறோம். ஆனால் அன்பு, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ அந்த அன்பு எங்கப்பா? புறனை நேசிக்கிற அன்பு, உன்னை போல நேசிக்கிற அன்பு, ஏழைகளை நேசிக்கிற அன்பு, எளியவர்களை நேசிக்கிற அன்பு, சக சகோதரர்களை நேசிக்கிற அன்பு, ஊழியர்களை நேசிக்கிற அன்பு. எங்கப்பா? ஆண்டவரே, நான் விசுவாச வீரன், அது சரி, அது அங்கால இருக்கட்டும். நான் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற நான், அதுவும் அங்கால இருக்கட்டும். என்னை போல ஆராதனை செய்ய ஒருவனும் கிடையாது, அதுவும் அங்கால இருக்கட்டும். நான் ஜபம் பண்றேன் ஆண்டவரே, அதுவும் அங்கால இருக்கட்டும் அப்பா. ஆனா ஆவியானவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவி மூவரும் சேர்ந்து உனக்குள்ள ஊட்டின அந்த அன்பு, நீ நிலைத்திருக்க வேண்டிய அந்த அன்பு, நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டிய அந்த அன்பு எங்கப்பா? இல்லை ஆண்டவரே, நான் விசுவாச வீரன், நான் விசுவாச வீரன். தொடர்ந்து வாசிங்கள்.
அன்பு நீடிய சாந்தமும்,
அன்பு நீடிய சாந்தம் உள்ளது,
தயவும் உள்ளது,
தயவும் உள்ளது,
அன்புக்கு பொறாமை இல்லை,
அன்புக்கு பொறாமை இல்லை,
அன்பு தன்னை புகழாது,
அன்பு தன்னை ஒருபோதும் புகழாது,
விருமாப்பா
இருக்காது,
அயோக்கியமானதை செய்ய
அயோக்கியமானதை செய்யாது,
தற்பொழிவை நாடாது,
தற்பொழிவை நாடாது,
சினமடையாது,
சினமடையாது,
தீங்கு நினையாது,
தீங்கு நினையாது,
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
அநியாயத்தில் சந்தோஷப்படாது,
சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
சத்தியத்தில் சந்தோஷ படும்,
சகலத்தையும் தாங்கும்,
சகலத்தையும் விசுவாசிக்கும்,
சகலத்தையும் நம்பும்,
சகலத்தையும் நம்பும்,
சகலத்தையும் சகிக்கும்,
சகலத்தையும் சகிக்கும்,
அன்பு ஒரு காலம் ஒழியாது,
அன்பு ஒரு காலம் ஒழியாது,
தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்.
பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்கள். அடுத்த பக்கத்திலேயே பதிமூன்றாவது வசனம். இப்பொழுது
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது.
இதுல அன்பே பெரியதுங்க. எது? அன்பு பெரியது இல்லையா? அன்பு பெரியது பாருங்க. ஆகையினால இந்த அன்பில நிலைத்திருங்கப்பா. பிதா சுதன் பரிசுத்தாவி, இவர்கள் மூன்று பேரும் உனக்குள்ள கொடுத்த அந்த அன்பு இருக்கு பாரு, அதுல நிலைத்திரு, அது முக்கியமானது, அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியம். விசுவாசு நல்லது, ஜெபம் பண்ணு நல்லது, கொடு நல்லது, ஆனா இவைகளுக்கு மேலானது ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? அன்பு. கிறிஸ்து அவர் நமக்காக கொடுத்த அந்த அன்பிலே நிலைத்திருங்க. நிலைத்திருக்கிற பொழுது யோசிப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையிலே கனிதெடுக்கும் திராட்சை செடி. ஹாலலூயா! தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா! Hallelujah, 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 hallelujah.